இன்னும் ஒரு தடவை உமது பிரசன்னத்திலே எங்களை அழைத்துக் கொண்ட எங்கள் ஆண்டவரே, உலக ரட்சகரே, எங்கள் மூத்த சகோதரனே, எங்கள் கர்த்தரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மார்போடு அழைத்துக் கொண்டவரே, இந்த நாளிலும் எங்களை தனியாய் விடாதே. தேவ ஆவியானவரை பிதாவினிடத்தில் இருந்து எங்களுக்கு அனுப்பி சபையை ஸ்தாபித்து அடிக்கடி எங்களோடு பேசி குணமாக்கி விடுதலை கொடுத்து இந்த நாளிலும் தடைகளை நீக்கி நாங்கள் ஒருவரை ஒருவர் காண இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். மறுபடியும் உமது வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டதுக்காய் நன்றி கூறுகிறோம். உமது வசனம் உள்ளே சென்று எங்களுக்கு விடுதலையும் குணமாக்குதலையும் கொடுத்து அது அந்த வசனம் நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக செய்வீராக. இந்த நாளிலும் சகலத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கள் போதகராகிய சக்தி ஆவியானவரே, நீதி எங்களுக்கு கற்பித்தரலும். இயேசுவை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். இன்றைய செய்தியின் தலையங்கம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் வெற்றி. ஜெயம். Victory through the blood of Jesus Christ. Victory through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஜெயம். வெளிப்படையாகமம் 12:11 பத்தாம் வசனம் தொடக்கம் வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சகோதரர்களே, இதோ நேரம் வந்திருக்கிறதே, அப்படிப்பட்டதான நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த நாட்கள். இங்கே தேவனது வார்த்தையில இருந்து கொஞ்சம் பின்னிட்டு நாங்கள் வாசித்து பார்த்தால், தேவதூதர்களும் மீகாவேல் தேவதூதனும் இந்த கடைசி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனம் உலகத்திலே சபை அவரது இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தானோட இங்கே யுத்தம் நடக்கிறது. ஆனால் வானத்திலே தற்பொழுது இருந்து கிரியை செய்து உலக மனத்தையும் மோசம் போக்கி வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த பிசாசை மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே தள்ளுவதற்கு காலாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் இங்கே குறிப்பிடத்தக்கதாக உலகத்திலே தேவனுடைய ஜனம் இந்த தூதர்களோடும் சேர்ந்து இவர்கள் எவ்விதமாக இந்த மோசம் போக்கும் பிசாசை வஞ்சிக்கும் சாத்தானை அவனுடைய தூதர்களை எப்படியாக இவனை கீழே தள்ளப் போகிறார்கள் என்கிற ரகசியத்தை இப்பொழுது இந்த வசனத்திலே இருந்தே நாங்கள் வாசித்தோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதோ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும், இது தேவதூதர்களை குறிக்கவில்லை. உலகத்திலே தேவனாலே இலவச ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியானவராலே அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசுவாசிகளை இது குறிக்கிறது. தங்கள் ஜீவனையும் பாராதே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம் அவர்கள் பண்ணுகிற அறிக்கையினாலும் அவனை பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. இது மகா பெரிய
ஒரு ரகசியம் தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எவ்விதமாய் தேவனுடைய ஜனம் விசுவாசிகள் எதிரியை சாத்தானை ஜெயம் கொள்வதே, எப்படி நாம் ஜெயத்திலே நாங்கள் ஞானந்தம் ஜீவிப்பதே என்கிற ரகசியம் இங்கே இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. குறிப்பாய் நாங்கள் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், இன்னும் ஒரு முக்கிய காரியம், அது தொடங்கும் பொழுதே வசனம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இவர்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. விசுவாசிகள் தேவனுடைய ஜனம் இந்த வாழ்க்கையை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. மரணம் நேரிட்டாலோ மறைத்தாலோ மறைக்காமல் விட்டாலோ அவர்கள் அவனை ஜெயிக்கிறதில்லை. அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே முதல் காரியமாயிருக்கிறது. அதையே தேவன் வெளிப்படுத்துகிறார் இந்த விசுவாசிகளுக்கு. இந்த 11 வசனத்திலே இவர்கள் உலக ஜீவியமோ அல்லது மரணமோ ஜீவனோ எதுவோ அவர்களுக்கு அது முக்கியமில்லை. தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பதுதான் அவர்கள் சித்தமாக இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் கூறுகிறது. நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சகோதரர்களே, ஒரு யுத்த போர்க்களத்திலே ஒரு அரசாங்கம் சகோதரர்களையும் அல்லது சகோதரிகளையும் வெளிநாடுகளில் எடுக்கும் பொழுது, உள்ளே போர் வீரனாக as a soldier எடுக்கும் பொழுதே அந்த போலீஸ் படையோ அல்லது ஆர்மியோ அல்லது எந்த ஒரு படையோ உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, எவ்விதத்திலும் நாங்கள் உன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று அப்ளிகேஷன் வாங்குவாங்களா? சொல்ல போனால் எதிர்மாறு இல்லையா? எதிர்மாறு யுத்தத்திலே நாம் சேரும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? எதுவும் நடக்கலாம், எந்த வேளையிலும் உயிரிழக்கலாம். அந்த தெளிந்த அறிவோடு தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அது நிரப்பி கொடுப்பார்கள். நான் யுத்த வீரனாய் வர விரும்புகிறேன் இல்லையா? தேவனுடைய ராட்சியத்திலும் அதே மாதிரி தான். ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவினுடைய போர் வீரன், யுத்த வீரன், இயேசு கிறிஸ்துவுடைய யுத்த வீரன் நீ. நாம் விளையாட்டு மைதானத்தில் பிறக்கவில்லை, போர்க்களத்திலே தான் நாம் பிறந்திருக்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம். இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான பிரபு வரும் பொழுதுதான் சமாதானம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்படும். ஆமென். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுதான் இந்த உலகத்திலே சமாதானம் நிலைநாட்டப்படும். He is the Prince of Peace. So இந்த வசனத்திலே மிக குறிப்பாக இந்த ரகசியம் ஜெயம் கொள்ளுவதை குறித்து, சாத்தானை மேற்கொள்வதை குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் முதலிலே ஆங்கிலத்திலே நான் சொல்லுவேன், அதன் பிறகு நான் தமிழிலே சொல்லும் பொழுது நீ எனக்கு பின்னாலே சொல்ல வேண்டும். I overcome Satan when I testify personally to what the word of God says. The blood of Jesus Christ does for me. I overcome Satan when I testify personally to what the word of God says. The blood of Jesus does for me. தமிழிலே முதல் கற்கா சொல்லும் பொழுது நீ அதுக்கு பண்ண வேண்டியதில்லை, இரண்டாவது தடவை எனக்கு பின்னாலே சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று எழுதப்பட்ட வேத வசனத்தை விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்யும் பொழுது நான் பிசாசை மேற்கொள்ளுகிறேன். ஆயத்தமா? கொஞ்சம் பேர் தான் ஆயத்தம். ஆயத்தமா? எனக்கு தெரியும் இது கடுமையான வசனம், ஒரு பெரிய வெளிப்படுத்துதல் தொண்டைக்குள்ளாக சொல்ல அநேக பேருக்கு கஷ்டமாயிருக்கும். ஆயத்தமா? சரி, வாய் திறந்து சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று எழுதப்பட்ட வேத வசனத்தை விசுவாசித்து என் வாயினால் நான் அறிக்கை செய்யும் பொழுது விசுவாசை நான் மேற்கொள்கிறேன். இன்னொரு தடவை அறிக்கை பண்ண போகிறாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று எழுதப்பட்ட தேவ வசனத்தை விசுவாசித்து என் வாயால் அறிக்கை செய்யும் பொழுது பிசாசை நான் மேற்கொள்கிறேன். இது ஒரு பெரிய ரகசியம். தேவனை வெளிப்படுத்த மறக்காய். வேத புத்தகத்தில் முதல் கண் பார்க்க வேண்டிய இடத்துல எழுதிவை. எப்பொழுது நாம் நீ வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது இந்த வார்த்தை அங்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12:22 தொடக்கம் 23 வரை உள்ள வசனங்களிலே தேவன் அங்கே ஆட்டுக்கடாவின் அந்த இரத்தத்தை அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கொடுத்தார். அது எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்கனவே ஆராய்ந்து அறிந்தோம். அந்த வசனத்தை அவர் சொன்னார், நான் இரத்தத்தை நான் காணும் பொழுது நான் கடந்து செல்லுவேன். அந்த இரத்தத்தை நான் காணும் பொழுது நான் கடந்து செல்லுவேன். உள்ளே நீங்கள் இருக்க வேண்டும், வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது. கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் நடுவில் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரப்பட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போவார். சகோதரர்களே, அவர்கள் ஆடை தெரிவு செய்து அந்த ஆட்டை சாயங்கால வழியில் அடித்து அந்த ஆட்டுக்கடாவின் அந்த இரத்தத்தை ஒரு பேசில் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றி வைக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அதன் பிறகு சில கொத்துக்களை எடுத்து ஈசோப்பு கொத்துக்கள், சரியா இந்த பொன்னாங்க அணிமா, எத்தனை பேர் அதை கண்களால் பார்த்தீங்களா என்று அதை செய்யும் பொழுது அந்த பேசினை தோய்த்து அந்த இரத்தத்தை அந்த நிலை ரெண்டு பகுதியிலும் பூசி மேலேயும் பூசப்பட வேண்டும், கீழ்ப்பகுதியிலே பூச வேண்டாம், ஏன் இரத்தம் மிதிக்கப்படக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாக எல்லாமே தேவன் அதை அனுமதித்தார். சோ இவர்கள் அந்த பேசின்ல இருந்த இரத்தத்தை அந்த நிலை கதவுகளுக்கு பூசி வீட்டார் அனைவரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். 1 பேதுரு 2:2 கீழ்ப்படிதலுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். இரத்தத்தை நாங்கள் உபயோகிக்கலாம், நிச்சயமாக எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தம், ஆனால் கீழ்ப்படிதல் அங்கே இருக்க வேண்டும். இவர்கள் கீழ்ப்படிந்து வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி அந்த இரா நேரத்திலே தேவன் கடந்து போகும் பொழுதே மரணத்தின் ஆவியை உள்ளே வரவிடாமல் அவர் தடுத்தார். இரத்தத்தை நான் காணும் பொழுதே நான் கடந்து செல்லுவேன். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எங்கள் இருதயத்திலே இல்லாவிட்டால் தேவ கோபாக்கினைக்கு நாம் தப்ப முடியாது. அதே காரியத்தை காண்பிக்கத்தான் தேவன் நிழலாக பழைய ஏற்பாட்டிலே இவைகளை நடப்பித்தார். சோ கீழ்ப்படிதல் முக்கியம், இரத்தம் தெளிக்கப்படுதல் பிறகு வரும் காரியம். அந்த ஆட்டுக்கடாவின் இரத்தம் பூசப்பட்டது அவர்களை பாதுகாத்தது. சகோதரர்களே, ஆடு அறுக்கப்பட்டாலும் இரத்தம் சிந்தப்பட்டாலும் அந்த இரத்தம் பேசின்ல எடுத்து போடப்பட்டாலும் பேசின்ல இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற இரத்தம் எடுத்து அந்த கதவு நிலையில் ரெண்டு பகுதியிலும் பூசப்பட்டால் ஒழிய பாத்திரத்தில் இருக்கும் இரத்தம் எடுக்கப்பட்டு அங்கே அந்த கதவு நிலையிலே பூசப்பட்டால் ஒழிய அந்த குடும்பம் ஒன்றும் தப்பவில்லை. The blood has to be transferred from the basin to the doorpost. பேசின்ல இருந்து பிரயோஜனம் இல்லை. சோ சகோதரர்களே, நாம் எப்படி இவர்கள் செய்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நாங்கள் உபயோகிக்க போகிறோம், அந்த இரத்தத்தை இவர்கள் அந்த ஈசோப்பு கொத்துக்களாலே தோய்த்து அந்த நிலையிலே பூசின மாதிரி எப்படியாய் நாம் வேத புத்தகத்திலே இருக்கிற இயேசுடைய இரத்தம் செய்து முடித்த இந்த வசனங்களை விதமாய் நமக்கு உபயோகப்படுத்த போகிறோம். அவர்கள் அந்த நிலை கதவுகளிலே உபயோகப்படுத்தினார்கள். நாம் எந்தெந்த இடங்களிலே உபயோகப்படுத்த போகிறோம்? வேத வசனம் என்ன சொல்கிறது? முதலில் எபிரியருடைய புத்தகம் 3:1 எபிரியர் புத்தகம் 3:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார்ங்கிறதை வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இஸ் தி ரெக்கார்டிங் ஓகே? பின்னாலே எல்லாத்துக்கும் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அறிக்கை பண்ணவில்லை ஆனால் ஆசாரியர் இல்லை. நாம் அறிக்கை பண்ணுகிற ஆசாரியர், நாம் அவர் செய்து முடித்த காரியங்களை வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய அறிக்கையை அவர் கேட்க எந்த வேளையிலும் வாஞ்சினாய் இருக்கிறார். நம்முடைய அறிக்கையின் ஆசாரியர். அப்படி ஒரு செய்தி அடங்கிய ஒரு கேசட் இருக்குது, எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அறிக்கையின் ஆசாரியர் முக்காவாசி பேர் கேட்கவில்லை. நீ அதை எடுத்து கேட்க வேணும். ஞாபகம் வளர வேண்டுமானால் யாரும் உனக்காக கேட்க முடியாது. நான் அறிக்கை இல்லையோ பிரதான ஆசாரியன் இல்லை. அறிக்கை இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அந்த எங்களுக்காக பரிந்து பேசும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அறிக்கை மிக முக்கியம். நம்முடைய வாயாலே என்ன வருகிறது என்பது மிக மிக முக்கியம். மத்தேயு 12:36 இயேசு நம்முடைய வாயினாலே வரும் வார்த்தை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் சிலருக்கு தெரியும். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்கிறேன். அதாவது நான் அதை குறித்து மனம் திரும்பி பழையான வார்த்தையை நாம் அதை உடைத்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணவில்லையானால், அதை நிர்மூலமாக்கவில்லையானால் நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். இது இயேசுவின் கடைசி நியாய தீர்ப்பு நாள் அல்ல. அதாவது பிசாசு அந்த வார்த்தையை எடுத்து அந்த காரியத்தை நடப்பித்து வைக்கும் நாள் வரும். அதிலே நீ தடுமாறுவாய், நீ தாக்கப்படுவாய் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். நீ கணக்கு ஒப்பு வைப்பாய் நீ பேசின வார்த்தைக்கு என்று இயேசு சொல்கிறார். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. சகோதரர்களே, அவர்களுக்கு ஆட்டுக்கடாக்களுடைய இரத்தம், நமக்கோ எங்களுக்காய் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக, பாஸ்டர் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே எங்களுக்காய் அடிக்கப்பட்டார். 5:7 அன்றைய தினத்திலே நான் இதை சொல்லும் பொழுது சிலருக்கு இது வெளிச்சமாய் கிடைச்சது, அவர்களுக்கு தெரியவில்லை. இது நமக்காக இது இங்கே போடப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, அதாவது எந்த மாயமானமோ துர்க்குணமோ சகல விதமான பொய்களோ இவைகளை எல்லாம் அகற்றி நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, அதாவது புதிய சிருஷ்டியாகவே இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நம்முடைய ஆட்டுக்குட்டியாக, நாங்கள் எங்களுக்காக அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் எப்படி நாங்கள் பிசாசானவனை ஜெயிப்பதென்று ஏற்கனவே நான் அறிக்கை பண்ண சொன்ன அந்த வசனங்கள் நீ அறிக்கை பண்ணினீர்கள் இல்லையா? தேவ வசனம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து என்ன செய்து முடித்திருக்கிறதுங்கிற வசனத்தை நான் விசுவாசித்து வாயினாலே நான் அறிக்கை செய்யும் பொழுது நான் பிசாசை மேற்கொள்கிறேன். அதைத்தான் நான் இங்கே முன்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு நான் செய்ய பண்ணுகிறேன். அவர்களது வார்த்தையினாலே சில சமயம் நாங்கள் துரத்தும் பொழுது அது போகிறதில்லை, இவர்கள் இடம் கொடுத்ததுனாலே. ஆனால் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறைக்கப்படப்படும். அவர்களை அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்திலே சாத்தானே போ, என் குடும்பத்திலே நீ இருக்க முடியாது, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நான் மீட்கப்பட்டேன், என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறிக்கை பண்ணும் பொழுது அங்கே அது இருக்க முடியும். இந்த வசனம் நீ கேட்கிறதுக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நீ தெரியுமா? நீ விசுவாசத்தோடு செய்து பா, நீ வீட்டிலே செய்து பா, தேவனுடைய வல்லமை இறங்குதா இல்லையா இருப்பா, பிசாசு கூச்சல் போடுதா இல்லையா இருப்பா, அது நடுங்கிறதா இல்லையா இருப்பா. இது ஒவ்வொருவருக்கும் சரி. தேவன் செய்து முடித்த காரியங்கள், Holy Spirit, please help me, Lord, to say these words correctly. Help me in Jesus' name. So, எப்படியாய் பேசினிலே போட்டு இந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம் அந்த கதவின் நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டதோ, அது கொண்டு செல்லப்பட்டதோ, நாங்கள் எவ்விதமாக நாங்கள் தேவகுமாரனின் ரத்தத்தை நாங்கள் உபயோகிக்க போகிறோம், எப்படி இந்த ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பேசின்ல இருந்து அங்க போன மாதிரி நிலைக்கு எங்களது வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறது. We need to transfer the blood of Jesus into our lives. எங்கள் வாழ்க்கையிலே எப்படி அந்த ரத்தம் கொண்டு வரப்போகிறது? முதலாவதே எப்படி நாம் அதை உபயோகிக்க போகிறோம்? இயேசு எதை செய்து முடித்தார்? முதலாவது நமக்கு விடுதலை கிடைத்தது. மரணத்தின் என்று ஜீவனிடத்துக்கு, இருளின் என்று ஒளியின் இடத்துக்கு, பிசாசனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு விடுதலை கிடைத்தது. இயேசு என்று சொன்னால் அர்த்தம் விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், the deliverer, விடுதலை கொடுக்கிறவர். சகோதரர்களே, the redemption, எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே முதலாவது காரியம் எபேசியர் 1:7, இந்த செய்தியை நீ வீட்டிலே கேட்கும் பொழுது, அடிக்கடி கேட்கும் பொழுது, வீடியோ மூலம் கேட்கும் பொழுது, ஆடியோ கேசட் மூலம் கேட்கும் பொழுது, தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கும், தேவனுடைய அபிஷேகம் அங்கே இறங்கும், அவனுடைய பிரச்சனை இறங்கி கட்டுக்களை உடைக்கும். ஏதோ ஒரு புதைக்கப்பட்ட காரியமாக இருந்தால் உன் வீட்டிலேயோ உன் வளவிலேயோ அவைகள் வெளியிலே வந்தே தீரும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை வெளியே கொண்டு வந்தே தீரும். முதலாம் அதிகாரம் 7 வசனம், அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதோ இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இங்கே ரெண்டு காரியங்கள், முதலில் நாங்கள் மீட்பு என்று சொன்னால் விடுதலை, we have been delivered, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு என்று சொன்னால் redemption, விடுதலை. எகிப்தில இருந்து தேவன் தம்முடைய ஜனத்துக்கு விடுதலை கொடுத்தார். அதே விதமாக எங்களுக்கு பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்து மறுபிறப்பு நேரத்தில் தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இது எப்படி உண்டாகினது? இயேசு கிறிஸ்துடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, பாவத்தின் சம்பளம் கட்டப்பட்டதினாலே, தேவ கோபாக்கினை அவர் மேல் விழுந்ததினாலே அந்த இரத்தத்தின் மூலம் விடுதலை நமக்கு உண்டாகியது. Redemption by his blood. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 18:19, அந்த வசனத்திலேயும் இந்த மீட்பை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்து வீணாக நடத்தீர்கள் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், பார்த்தீங்களா, நீங்கள் விடுதலை அடையாமல், மீட்கப்படாமல் என்று சொன்னால் விடுதலை அடையாமல், குற்றமில்லாத மாசற்று ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. வெளிப்படையாகவும் 5:9 வசனத்திலே நீங்கள் அந்த காரியத்தை அங்கே நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படையாகவும் 5:9, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து
எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டே, உம்முடைய இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கி கொண்டே.
உங்களை தொந்தரவுபடுத்துகிற எந்த ஆவியோ, எந்த மந்திரவாதமோ, எந்த விதமான ஒரு மரணத்தின் ஆவியோ இந்த வசனத்தை கேட்க விடா, தேவன் அந்த வல்லமையை உடைத்தே தீர்வார். ஓ, இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கல, கொஞ்சம் போறேன். அதனுடைய வல்லமையை உடைத்தே தீர்வார், அதை பொந்துக்குள்ள இந்த வழியால கொண்டு வந்தே தீர்வார்.
சங்கீதம் 107:2, காரியம் இப்படி இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. சங்கீதம் 107:2, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டால் என்ன? விடுதலையாக்கப்பட்டேன். சத்துரு கொண்டாவியா? பிசாசே. சோ கர்த்தரால் பிசாசின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள், எங்கே? அவருடைய ராட்சியத்திலே சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி சொல்ல கடவர்கள், அப்படி சொல்ல, Let a redeemed of the Lord say so. மீட்கப்பட்டவர்கள் அறிக்கை பண்ணட்டுமா? மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டுமா? சொல்லாமல் அந்த மீட்பை, விடுதலையை ருசிக்க முடியாது. மீட்கப்பட்டவர்கள் இதை சொல்லட்டும், விடுதலை அடைந்தவர்கள் சொல்லட்டும், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சொல்லட்டும். சொல்லாமல் முற்றிலும் விடுதலை இல்லை. சொல்லாமல் அந்த விடுதலை முற்றிலுமாய் முற்று பெறுகிறதில்லை. மீட்கப்பட்டவர்கள், விடுதலை அடைந்தவர்கள் சொல்லட்டும், அடைய போறவர்களும் சொல்லட்டும். Hallelujah. So you got to say so. No say so, no redemption. சொல்லாவிட்டால் விடுதலை இல்லை. அதான் அடைய பேர் வாயை கட்டி வைக்கிற சொல்ல விடாங்க, சொல்ல விடுறதில்லை. தொண்டையில் ஏதாவது வந்து பொறுத்திருக்கு. அடுத்ததாக எபேசியர் 1:7 என்ன நாங்கள் பார்த்தோம்? விடுதலை முதலாவது, அடுத்தது பாவ மன்னிப்பு, இலவச பாவ மன்னிப்பு. அவருடைய இரத்தத்தின் மூலம் இலவச பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இலவச பாவ மன்னிப்பு. இந்த ரெண்டு அறிக்கையும் நாங்கள் ஒன்று பின் ஒன்றாய் சொல்ல போகிறோம். சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பிசாசின் கட்கே நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எல்லா பாவங்களும் இலவசமாய் எனக்கு மன்னிக்கப்பட்டதே. யாருக்காவது சொல்ல முடியாமல் இருந்தால் வீட்டு போகாதே. இல்லைங்க, வாலிப பிள்ளைகள் மற்றவர்கள் யார் சும்மா ஒரு மனதினால கிழிப்புள்ள மாறி இதை சொல்லாதே. மீட்கப்பட்டோ இதை சொல்லட்டும். ரட்சிப்புங்கிற போர்வையிலே இருக்காதே, போர்வையிலே இருக்க முடியும் இப்படியான ஒரு சபையிலும். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கித்தான் இருந்தான், ஊழியம் செய்தான், ராப்பாசுரத்திலே பங்கு பற்றினான், அவன் ரட்சிப்பை பெறவில்லை, அவருடைய இறுதியும் மாறவில்லை. சோ விடுதலை ஒன்று, அடுத்தது இலவச பாவம் மன்னிப்பு. இலவச பாவம் மன்னிப்பு மூன்றாவதாக, 1 யோவான் 1:7, எங்கள் வாயிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னத்தை செய்து முடித்தது என்கிறதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது பேசின்ல இருந்த ரத்தம் கதவு நிலைக்கு போன மாதிரி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. விளங்கின நாம என்ன சொல்லு? வேத புத்தகத்திலே அது இருந்து பிரயோஜனம் இல்லை. பேசின்ல ரத்தம் இருந்து பிரயோஜனமா? இல்லை. கதவு நிலை, அந்த கதவு நிலைதான் நம்முடைய உதடுகள், வாய். அங்கே பூசப்பட வேண்டும், அங்கே அது விசுவாசிக்கப்பட வேண்டும் இருதயத்திலே. 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவனுடைய வசனத்திலே நாங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுதே, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதே, தேவ வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, சகோதரர்களே கேளுங்கோ, அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் ஒளியிலே இருக்கிறது போல அவருடைய வார்த்தை ஒளி வார்த்தையிலே நாம் நடக்கும் பொழுதே அவர் எங்களுக்கு மேல தண்ணி அவரது ரத்தத்தை ஊற்றி கொண்டு வருகிறார். நாம் கழுவும்படி ஆட்டோமேட்டிக் கிளென்சிங். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நடக்கிறது என்று சொன்னால் நாளாந்தம் ஜீவிப்பதே. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் நாம் ஜீவிக்கும் பொழுதே அவருடைய இரத்தம் எங்களை கழுவி கொண்டு போகிறதா பார்த்தீங்களா? அவருடைய இரத்தம் எங்களை கழுவுகிறதா? இதுதான் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அங்கே தொடர்ந்து நிகழ்காலத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை சுத்திகரிக்கும், சுத்திகரித்தது என்று போடவில்லை. இது நாளாந்தம் நமக்கு தேவையான ஒரு காரியம் என்பதற்காக சுத்திகரிக்கும் என்று அங்கே தேவ ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இருளிலே நடக்கிறவர்களுக்கு, வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த இரத்த சுத்திகரிப்பு நாளாந்தம் நடக்காதே. இவர்கள் தான் பின்வாங்கி போகிறவர்கள், தேவ பிரசன்னத்தை ருசிக்காதவர்கள், தேவனுடைய வசனத்திலிருந்து வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள். அந்த வேத வசனமும் அவர்களுக்கு ருசிக்காமல் இருக்கும். எல்லாமே சோர்ந்து போய் ஒரு அரிகண்டம் மாதிரி சேர்த்துக்கு வாரது, அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போவார்கள். இந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவை. சங்கீதம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். பார்த்தீங்களா? அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அங்கே இருக்கவில்லை. ஈசோப்பு ஞாபகமாக இருக்கிறதா? ஈசோப்பு எது? அந்த பொன்னாங்காணி மாதிரி இருக்கிற அந்த இசுவே தேசத்தில் வளர்கிற ஒரு பூண்டு, அதை எதற்கு உபயோகித்தாங்க? இரத்தத்தை தோச்சடுக்க இல்லையா? நீர் ஈசோப்பினால், அதாவது இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். அதோ பார்த்தீர்களா? அவனுக்கு அது தெரிந்தது. ரத்தம் கட்டாயம் தேவை சுத்திகரிப்புக்கு. மோசே சுத்திகரிப்புக்காக ரத்தத்தை உபயோகித்தான். பிள்ளையே, இது உனக்கு மிக மிக முக்கியமான அற்புதமான செய்தி. இது கட்டாயம் உன் சொந்த வாழ்க்கையிலும், உன் குடும்பத்திலும், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும், உன்னுடைய ஊழியத்துக்கும் நிச்சயம் தேவை. ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே. உறைந்த மலை என்ற என்ன தெரியுமா? ஸ்னோ, பனி. அதுதான் உறைந்த மலை, கட்டியாகிய. எத்தனை பேர் ஸ்னோ கண்டிருப்பீர்கள்? காணத்துக்கு மாட்டீர்கள், நீங்கள் டிவியில கண்டிருப்பீர்கள். ஸ்னோ வெள்ள வந்து பார்க்க முடியாது கண்ணாலே, அவ்வளவு வெள்ள விழுந்த ஸ்னோ. அதிலும் நான் வெண்மையாகவேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. எதனால்? இரத்தத்தினால். என்ன மாதிரி தேவாவியானவர் தாவீதின் மூலம் இதை பேசுகிறார் என்று பாருங்கள். இதை அவன் அறிந்திருந்தார். அப்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அறிக்கை செய்ய போகிறோம், சுத்திகரிப்பு. ஆயத்தமா? சரி. நான் வெளிச்சத்தில் தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் என்னை இப்பொழுதும் தொடர்ந்து சுத்திகரிக்கிறது. அதுதான் அறிக்கை. இப்பொழுது பேசில் இருந்த அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது அறிக்கையினாலே. அடிக்கடி இதை சொல்லுகிறதனாலே எல்லா நேரத்திலும் இதை சொல்லு. அதுதான் சாத்தானை மேற்கொள்வதன் ரகசியம். வெளிப்படையாகவும் 12:11 ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக நீதிமானாக்கப்படுது. நாலாவது ரோமர் 5:9 நாம் இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்க தேவ தண்டனைக்கு, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, இன்னும் சொல் விடுதலை அடைவது அதிக நிச்சயம். இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையினாலே அவராலே நாம் விடுதலை அடைவது அதிக நிச்சயம்.
ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறது. நீதிமானாக்கப்படுகிறது
to make righteous, not guilty. எந்த குற்றமும் முன்பு செய்யவில்லை என்கிற பிரகாரமாக தேவன் எங்களை பார்க்கிறார். பழைய காரியங்களில் எல்லாவற்றையும் அவர் முதுகுக்கு பின்னாலே எறிகிறார். சமுத்திரத்திலே கொண்டே புதைத்து விட்டேன், வடக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நான் இவைகளை என்னிடத்தில் இருந்து விலக்கி இருக்கிறேன், இனிமேல் உன் பாவங்களை நான் நினைப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். அந்த விதமாகத்தான் இந்த காரியம் நடந்தது. முன்பு ஒரு காலம் நான் பாவம் செய்யவில்லை என்கிற ஒரு பிள்ளையாக, ஒரு சகோதரன் சகோதரியாக தேவன் என்னை பார்க்கிறார். இது எவ்வளவு என்று பாருங்கள். முன்பு ஒரு காலம் நான் பாவம் செய்யவில்லை என்கிற பிரகாரமாக மறுபுறம் படைந்த நாளில் நம்மை பார்க்கிறார். எவ்வளவுதான் நாங்க சொன்னாலும் Now you are my child, எனது பிள்ளை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். ஏசியா புத்தகம் 61:10 தேவன் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கழிவுறுகிறதே. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, விடுதலையின் வஸ்திரங்களை, விடுதலையின் உடுப்பை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையால் எனக்கு சால்வையை எனக்கு தரித்தார். விடுதலையின் உடுப்பை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை. நான் நடந்து போகிற நேரம் சால்வை பறக்கிறது. ஓ, காற்றுக்கு என்னுடைய நீதி பறக்கிறது. உடுப்பும் தேவை, சால்வையும் தேவை. நீ அவரது இரட்சத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாய். அவர் உன்னை அந்த விடுதலையின் அந்த வஸ்திரத்தினாலே உடுத்து வைத்திருக்கிறாய். என்ன விதமான காரியத்தில் உன்னுடைய ஆவி ஆற்றுமாவை அப்படியே வளர்ச்சி விடுதலையின் வஸ்திரத்தினாலே உடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் அறிக்கை பண்ண போகிறோம். ஆயத்தமா? சரி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நான் நீதிமானாக்கப்பட்டேன், சுத்தவாளி என்று தீர்க்கப்பட்டேன். முன்பு ஒருபோது பாவம் செய்யாதவனாக எண்ணப்பட்டேன். அப்படி தந்தவன் உன்னை பார்க்கிறார். அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்ட் as if I had not sinned before. Justification. சிலர் அப்படியா எடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. மூணு போலே காரியத்தை அவர் பார்க்கிறதில்லை. God will never consult your past to give you your future. உன்னுடைய பழைய காலத்தை விசாரிக்க மாட்டார். உன்னை அவர் தெரிவு செய்து நீ உன் எதிர்காலத்துக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே அனுப்பும் பொழுது, ஹலோ, உன்னுடைய பழைய ஃபைலை பார்க்க மாட்டார். இவர் எங்க, இது பழைய காலத்தில் எங்க, இந்த ஓஹோ இந்த விற்கிறாரா, இந்த விக்கி சூனியா, அதன்னு பார்க்க மாட்டார். ஐந்தாவது சைன்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். To sanctify means to make holy. ஹோலி என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல், பிரித்து வைக்கப்படுதல். To set apart, to set apart to God. சவுலையும், முன்பு சவுலாயிருந்த பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிவு செய்த ஊழியத்துக்காக பிரித்து, set them apart. இது பெரிய ஒரு காரியம் சகோதரர்களே. எத்தனையோ பேர் ரட்சிப்படங்க இருக்கணும், ஆனால் இந்த சைன்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுது என்னன்னே தெரியா? நீ தேவனு கண்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா? எங்கே போகிறாய்? ஆரோடு சேர்க்கிறாய்? இல்லாத பொருளாக வியாதிகளை நீ வேண்ட போகிறாய். நீ யாரோடு சேர்க்கிறாயோ அப்படி அவர்களைப் போலவே இருப்பாய். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு கட்டளை. உன் சிநேகிதன் ஆரண்டு சொல்லு, நான் உடனே நீ யார் என்று சொல்லுவேன். பிள்ளை எனக்கு தெரியும். பன்றியோடு கன்று கூடக்கூடாது. பரிசுத்தமாக்கப்படுதல் பிரித்தெடுக்கப்படுது. Are you set apart? நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா? நீ தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஏ தொட வேண்டாம், இது தேவனுக்கு. எப்படி அந்த அந்த தசோபாவம் இருக்கலாமா, அதை குறிச்சு என்ன சொல்றது தெரியுமா? That portion, that one tenth is holy to the Lord. அதெல்லாம் வசனத்துக்கு நான் போக நேரமில்லை. அந்த பங்கு பத்தில் ஒன்று எனக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தமானது என்றால் தேவனுக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டது. நீ பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த ரத்தம் உன்னை பிரித்து வைத்ததா? நீ பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜீவியத்திலே ஜீவிக்கிறாயா? ஏன் உணர்கிறாய்? ஏன் சும்மா மாக்கு வாக்கு பண்ணுகிறாய்? ஏன் இதை அறியாமல் இருக்கிறாய்? நீ சொல்லலாமா, நான் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், இது அவருடைய சரீரம், இதை நான் கொண்டு எங்கேயும் செல்ல முடியாது, இதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஓட்டு போட முடியாது, நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அது நான் பரிசுத்தமாக்குறத என்று சொன்னார். வேற ஒன்றுமே கவனமாக்க, to make holy is to set apart, to set apart, to set apart to God, separated from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கன்றே நாம் ஊழியம் செய்யத்தக்கதால் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தில் நீதியிலும் ஊழியம் செய்ய அவர் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 12:10 எபிரேயர் 12:10 இதிலே நம்முடைய உலகத்து பெற்றார் என்ன செய்கிறார்கள்? நம் பிள்ளைகள் இவர்கள் எங்களுக்கு சிக்ஷையை கொடுக்கிறார். சில ஆக்களுக்கு பேச்சு விடும், கட்டிட்டு கொள்ளுதல், சில ஆக்களுக்கு அடி விடும். ஏன் பெற்றார் இதை செய்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு பாருங்க 12:10 அவர்கள் யார்? அந்த பெற்றார் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், எங்களுக்கு அடியிலே போட்டார்கள். இவரோ ஆர் இவரோ இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அவர் எங்களுக்கு சில சிக்ஷிப்புகளை கொடுக்கிறாரா? தேவன் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு எங்களை நிச்சயம் சிக்ஷிப்பார். எவர்களை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் பிரம்படி போட்டு அவர் வளர்ப்பார். ஹல்லேலூயா. தேவனை பிரம்படி இருக்குது. ஓ எஸ், சிரிச்சிப்பு இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளை நான் உன்னை நேசிக்கிறேன். அப்பா எவரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிரிச்சிக்கிறார். எந்த தாய்தகப்பன் பிள்ளைகளை சிரிச்சிக்காமல் அடிச்சு வளர்க்காமல் அவர்களை கண்டிக்காமல் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மேல் அவர்களுக்கு அன்பு இல்லை. பிறந்தை கையாளாதவன் தன் பிள்ளையை என்னவா பிள்ளைகளுக்கு தெரியும். அப்பா பெற்றார் உங்களுக்கு ஏதாவது அடியில் போட்டா ரெண்டு போய் முரண்டி கொண்டு இருக்காரு. எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். பார்த்தீங்களா, நகர வாசலுக்கு புறம்பாக அவர் பாடுபட்டார், தமது இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்தின் மூலம் நம்மை பரிசுத்தமாக்கினார், இரத்தத்தின் மூலம் நம்மை பிரித்தெடுத்தார். அவருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரித்தெடுத்தார். பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் அதுதான். தேவனுக்கு you are set apart, you have been reserved, you are not your own now. நீ உனக்கு சொந்தமல்ல. அவரது இரத்தத்தினாலே நீ வாங்கப்பட்டார். பணத்தை கொடுத்து அவர் வாங்கவில்லை, சும்மா அன்பு செலுத்துறேன் என்று சொல்லி அவர் உன்னை வாங்கவில்லை. அவருடைய சொந்தமான பொருளாக நீயும் நானும் வரவில்லை. அவரது இரத்தத்தினாலே அவரது சொந்தமாக இரத்தத்தை கொடுத்து நம்மை அவர் வாங்கி இருக்கிறார். அவருடைய பொருளாக இருந்தோமானால் பிசாசின் ராட்சசுக்குள்ளே நுழைந்து பிசாசினுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆயிடுச்சுமா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். தேவனுடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தவனாக்கப்பட்டேன். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டேன். பாவத்தில் நின்று பிரிக்கப்பட்டேன். பேசில இருந்த இரத்தம் கதவுக்கு போற மாதிரி நிலைக்கு தேவ வார்த்தை உன் வாயிலே உன் உள்ளத்திலே வருகிறது. This is how you transfer the blood from the basin to the doorpost. You transfer the blood
from the word to your life in the vaarthayil and rathathin vaarthai inge varum
paalivargal kelu chemmaange mingi kaalathinte odi thirinju pol adhe ingideyum pesi aanga poi inge poi ranga sigisande vinikramar vaarthai എല്ലാം ഒളിച്ച് കാര്യങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ ഇങ്ങ വന്നിട്ട് നല്ല മുഖം കാട്ടിട്ട് അല്ലെങ്കിൽ ആണ്ട് പാട്ടും പഠിച്ചിട്ട് ഇന്ന് രക്തവാർത്തകളെ അറിയിക്കപ്പെടിനാൽ ഒന്നും നടവാതെ
കീഴ്പ്പടിതൽ തേവൈ കീഴ്പ്പടിതലുക്കും രക്തം തെളിക്കപ്പെടുതലുക്കും ഒന്ന് പേര് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് സരി ആറാമത് ജീവൻ യേശു ക്രിസ്തുവിൻ രക്തത്തിൻ മൂലം നമുക്ക് ജീവൻ
இதை எங்கள் காதுகள் கேட்டிருக்கிறது இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்போம் யோவான் 6:53 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று பார்த்தீங்களா உயிர் இல்லை சகோதரர்களே இந்த வசனத்தை கேட்ட அந்த யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு உயிர் இருந்ததா ഇല്ലേ എന്ന് ശ്രോതാക്കൾ എത്ര പേര് ഉയർ ഇരുന്നത് എന്ന് ചോദിക്കാൻ എത്ര പേർ കഴിഞ്ഞോ അവർക്കുള്ളിൽ ഉയരിരുന്നത് യേശു സമകാലീനരെ ഇതേ ചൊല്ലവില്ലേ യേശു സെത്ത സമങ്ങൾക്ക് ചൊന്നാറാ ഒരു മോച്ചുറിയിൽ പോയിട്ട് ചൊന്നാറാ உங்களுக்குள் உயிர் இல்லை என்று அவர்களுக்குள் சரீர பிரகாரமான உயிர் இருந்தது ஆமென் மாம்ச உயிர் அவர்களுக்குள்ளே இருந்தது ஆமென் அப்படியானால் என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்காவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் உயிர் இல்லை என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு உயிரை குறித்து அவர் பேசுகிறார் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசுகிறார் இந்த வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் சரீரத்திலே கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஜீவன் இருந்தது ஆனால் அந்த ஜீவனை குறித்து இயேசு பேசவில்லை எத்தனை பேர் குழந்தை நான் சொல்றதே அந்த மாமிச ஜீவனை குறித்து அவர் பேசவில்லை அவர் செத்த சமங்களுக்கு இதை சொல்லவில்லை அவர்களுக்குள்ளே ஜீவன் இருந்தது ஆனாலும் அவர் என்ன சொன்னார் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்காவிட்டால் என்னுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்காவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை சில பேர் யோசிச்சிருப்பாங்க என்ன பேசலாம் நான் இந்த உயிரோட நினைக்கிறேன் தேவன் கொடுக்கும் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிற நித்திய ஜீவனை குறித்து இயேசு கிறிஸ்துவே மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறார் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேத வாக்கியங்கள் அந்த ஜீவனை குறித்து அவர் பேசுகிறார் அது அவங்களுக்கு விளங்காம இருந்தது அது அவங்களுக்கு விளங்காம இருந்திருக்கு இந்த மாமிச உயிர் இந்த சரீரம் சாகிற நேரத்தில் அது போவதே அது சவக்குழிக்குள்ளே போவதே ஆனால் நீ மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் இந்த நித்திய ஜீவன் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும் நாளைக்கு அல்ல இன்றைக்கு இப்ப நீ போகக்கூடாது நீ வீட்டுக்கு போகக்கூடாது உனக்கு ரட்சிப்பு இருதயத்தில் இல்லாமல் எதுவும் எந்த நேரமும் நடக்கலாம் நித்தியம் மிக அருகிலே இருக்கிறது மறிப்பதற்கு முன்பதாக நீ ரட்சிப்பு அடைந்திருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் இந்த இடத்தை விட்டு போகாத மெய்யான ரட்சிப்பு எனக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீ தடுமாறினால் நீ போகவே கூடாது உடனடியாக முன்னுக்கு வந்து இந்த ஆராதனை முடிவிலே நீ அறிக்கை செய்த ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என் பழைய வாழ்க்கையை விட்டு நான் திரும்புகிறேன், எனக்குள்ளே வாழும் ஆண்டவரே, என்னை பொறுப்படும் போது பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என் பாவங்களை வருத்தத்தை நான் கழுவும் என்று சொல்லி நீ சொன்ன பொழுதே ஆண்டவர் அதை கேட்டு உன்னை இருளிலே இருக்கும் உன்னை வெளிச்சத்துக்கு உன்னை கொண்டு வர, அந்த நித்திய ஜீவன் உனக்குள்ளாக வரும், அந்த நித்திய ஜீவன் உனக்குள்ளாக வரும். There is no other way. அவ்வளவு சுலபமாய் தேவன் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு சுலபமாய் நீ ரட்சிப்படையலாம். ஆம் சகோதரர்களே, சோ சகோதரர்களே, இந்த வசனத்தின் ஊடாக இயேசு என்ன சொல்கிறாரீங்க, ஆவிக்குரிய நித்தியத்துக்குமாய் எங்களுக்கு தேவையான இந்த ஜீவன். 54 வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. முதலாம் கொரிந்தியர் 10:16, எப்படியாய் நாம் இதை புசித்து பானம் பண்ணும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம் என்று சொல்லி பாருங்கள். 1 Corinthians 10:16, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அதாவது நாங்கள் அதை குடிக்கும் பொழுது அவரது ரத்தத்திலே தான் நாம் குடிக்கிறோம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பாத்தீங்களா, அது ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஆகிறோம். 19 இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் விக்கிரகங்களுக்கு படைச்சு சாப்பிடுகிறார்கள், கோவில்களிலே நடக்கிறதே, அவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை, அதாவது படைக்கிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள், படைக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீ அவைகளை வேண்டி சாப்பிடும் பொழுது பேயோடு ஐக்கியப்படுகிறாய், அதோடு ஒரு கனெக்ஷன் வருகிறது, ஒரு வயர் கனெக்ஷன் வருகிறது. அந்த இடத்துக்கு நீ தப்புறதில்லை, தேவ கோபாக்கினை உண்மையில் தங்கி இருக்கு, அந்த அசுத்தாவை உன்னை பிடித்துக் கொள்ள, உனக்கு அதுக்கு பிறகு விடுதலை தேவை. ஆகையினாலே மிக எச்சரிப்பாய் நீ இருக்க வேண்டும். ஏது உள்ளே போகிறது என்று இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய் அந்த அப்பத்தை நாங்கள் அவருடைய சரீரமாய் உட்கொண்டு அந்த பானத்தை அவரது ரத்தமாய் குடித்தோம் இல்லையா? அதனை நாங்கள் செய்கிறோம். இதோ எத்தனையோ கிழமையாக ஆண்டவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி நாம் செய்ய ஆரம்பித்திருக்கோம் அல்லவா? அடிக்கடி செய்யும்படிக்கு சொன்னார் என்று சொன்னவர்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு விடுதலை, எத்தனையோ பேருக்கு சமாதானம், எத்தனையோ பேர் வீடுகள் எல்லாம் வாக்குவாதம் பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நாங்கள் வழக்கமாய் வாசிக்கிற காரியம் அந்த அப்பத்தை புசித்தும் அந்த ரத்தத்தை பானம் பண்ணியிருந்தார்கள், அதை நாம் அறிக்கைப்படுகிறோம் இல்லையா? இப்பொழுது மிக குறிப்பாக ரத்தத்தை குறித்த இந்த அறிக்கையை நாங்கள் செய்ய போகிறோம். ஆயத்தமா நீங்கள்? ஓகே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது ரத்தத்தை நான் பானம் பண்ணும் பொழுது உம்முடைய ஜீவனை நான் பெற்றுக் கொள்கிறேன், தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன், முடிவில்லாத ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன், ஆமென். அந்த ரத்தத்தை பானம் பண்ணப்படுது, இதுதான் நடக்கிறது. ஆனால் நாம் அறிக்கை செய்வோம், ரத்தத்தில் ஜீவன் உண்டு. 7 பரிந்து பேசுதல், இன்டர்செஷன். எபிரேயர் 12:22-24, அவருடைய ரத்தத்தினாலே அவனை மேற்கொண்டார்கள், அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். எபிரேயர் 12:22, நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமர் இடத்துக்கும் 1000 10000 ஆகிய தேவர்கள் இடத்துக்கும் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று பார், பரலோகத்தில் பேரணிந்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் இரத்தம் குற்றம் சாட்டியது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரிந்து பேசுகிறது. அதான் நேற்றைய முந்தநாள் தினத்திலே நாங்கள் அந்த ஜபத்தை குறித்து படிக்கும்படி நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் சித்தப்பட்ட இரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. இரத்தம் பேசும். ஆபேலின் இரத்தம் காயின் அவனை கொலை செய்தது அந்த இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று தேவன் காயின் இடத்துல சொன்னார். The blood of your brother is crying to me. So அவருடைய இரத்தம் பரிந்து பேசுகிறது. ஆபேல் உடைய இரத்தம் அவனுடைய சித்தத்துக்கு மாறாய் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த சித்தத்தினாலே தம்மை ஒப்பு கொடுத்து நமக்காய் இரத்தம் சிந்தினார். ஆபேலின் இரத்தம் இங்கே சிந்தப்பட்டது மட்டும்தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இங்கே சிந்தப்பட்டே அது பரலோகத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது. ஆபேலுடைய இரத்தம் பழி வாங்கும்படி கேட்டது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபம் பண்ண வேண்டியது எப்படி என்று சொல்லி அநேகமான நேரத்தில் தெரியாது என்று தேவாவியானவர் ரோமர் 8:26 கூறியிருக்கிறார். சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே கொண்டு போகப்பட்டு சிந்தப்பட்டதனாலே அவருடைய இரத்தம் நாம் அதை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், ஆறாவது நீங்க வந்தாலும் எப்படி ஜபிப்பது என்று எனக்கு தெரியாத நேரத்திலே அவரும் மாட்டா வேண்டும் ஜபிக்கிறவர்கள் மூப்பர்கள் கேளுங்கள். So I call for the blood. Lord, I call for the blood. இந்த சகோதரனுக்கும் இந்த சகோதரிக்கும் நீர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினீர். அந்த ரத்தத்தின் சொற்களை கேட்டவர்களும் அந்த ரத்தம் பேசுகிறதே பிதாவே நீர் அந்த ரத்தத்தின் சத்தத்தை கேளும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பேசட்டும். நான் இப்படியா கதைத்துக் கொண்டிருக்க உள்ளே இருக்கிற பிசாசை வெளியே வர ஆரம்பிக்கிறேன். வந்தையாக வேண்டும். ஏய், ரத்தம் பேசுகிறதே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அறிக்கை பண்ண ஆயத்தமா? இரக்கமுள்ள பிதாவே, நான் ஜெபிக்க முடியாமல் தடுமாறும் வேளையிலே இருள் சூழ்ந்த நேரத்திலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்திலே எனக்காக பரிந்து பேசுகிறதே அதற்காய் நன்றி கூறுகிறேன். அமேன். 8வதாக தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசம். இதுதான் கடைசியான பாயிண்ட். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் பிரவேசம். எபிரேயர் 10:19. ஆகியால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டி பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இதோ 2 தடவை 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் பிரவேசிப்பதற்கு என்ற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. To have entrance into the Holy of Holies. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நுழைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே எதனாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியா பார்த்தீர்களா? தேவனுடைய வீட்டில் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியா? அது இயேசு கிறிஸ்து. துர்மனச்சாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், தெளிக்கப்பட்ட இருதயம், இருதயத்திலே ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய், இருதயத்திலே விசுவாசித்தவர்களாய், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என் வாழ்க்கைக்காய் சிந்தப்பட்டு என்ன காரியத்தை செய்ததென்று இப்பொழுதும் நாங்கள் பண்ணின அறிக்கைகள் அவைகளை அறிக்கை பண்ணி கொண்டு இருதயத்திலே ரத்தம் தெளிக்கப்படுவதால் அதான் அர்த்தம். நாம் அறிக்கை செய்து கொண்டு சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், சுத்த ஜலம் என்று சொல்லும் பொழுது சுத்தமான தேவனுடைய வார்த்தை, கலப்பு கலந்த வார்த்தை, கலப்பு தண்ணீர் கலந்த வார்த்தை பல இடங்களிலே கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் அப்படி ஒன்றுமில்லை, தேவ ஆவியானவர் அப்படி ஒன்றுமில்லை, பிசாசுகள் அப்படி ஒரு நாள் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஜபமும் இல்லை, ஒரு அபிஷேகம் அனாயிண்டிங் ஒன்றுமில்லை. இப்படியான சபைகளை நான் கடக்கிறேன். பல இடங்களிலே இப்படியான பேசி கோரிக்கை காட்டுகிறார்கள். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள் பாத்தியா, அவர் சரீரத்துக்கு சுத்த ஜலம் தேவை. நாங்கள் சுத்த நீங்கள் அசுத்தமான ஜலத்தால் சரீரம் கழுவுவீர்களா? அந்த பச்சை குளத்துக்குள்ள போய் குளிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இருப்பாங்க? அல்லேலூயா, நல்லா இருக்குது. பச்சையா, கண்ணுக்கு குளிர்ச்சியா, குளிச்சுட்டு வரலாமே சேச்சுக்கு. சுத்த ஜலம் நாங்கள் நாடுகிறோம் இல்லையா? கரல் தண்ணியில மோகளவையும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், சுத்த வார்த்தையினாலே உன் சரீரம் கழுவப்பட வேண்டும், உன் சரீரம் கழுவப்பட வேண்டும். அதோ பார்த்தாயா, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். எங்கே? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. சொல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அப்ப உள்ளே போறதுக்கு எதன் மூலமாய் எங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பலமா சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமார் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின என்ன? பண்ணின சமையல் பண்ணினதா? இல்லை, அறிக்கை. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோ. அங்கே அறிக்கை பண்ண சொல்லி இருக்குது, இங்கே என்ன சொல்லுது? உறுதியாய் பிடிச்சுக்கொள். அங்கே அறிக்கை பண்ணட்டா, இப்பொழுது பண்ணின அறிக்கைய உறுதியாய் பிடித்துக்கொள். அந்த அறிக்கையை விடாதே, அந்த வசனத்தை விடாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை பேரோடு என்னோடும் கூட பேசுகிறார். அறிக்கை உறுதியாய் பிடித்துக்கொள். எபிரேயர் 3:1 அறிக்கை பண்ணி. இங்கே பண்ணின அறிக்கையை என்னமா பிள்ளைகள் சொல்லுங்க, சொல்லு. வாய் பத்து 23 இன்னும் விட லாவியானவர் அதிலையும் பார்த்தோம். 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. இப்ப உறுதியாய் மட்டுமல்ல, இன்னொன்று கூட்டப்பட்டிருக்கிறது என்ன? அசையக்கூடாதா? அந்த அறிக்கை வார்த்தையிலிருந்து அசையக்கூடாதா? டு நாட் வேவர், டோன்ட் வேவர், ஆடாதே அந்த அறிக்கையை. அதை தொடர்ந்து சொல்லு, அசையாதே, வித்தியாசமாய் பேசாதே. இப்படித்தான் எல்லாம் நடந்தது, எல்லாம் சரியா எனக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்ச காலமாக இப்பொழுது சிலர் என்ன சொல்லுவார், விசுவாசத்தில் எல்லாம் நல்ல பிரதர். அதனால நீங்கள் அப்படி பேசுறது, விசுவாசத்தில் அவர் நல்லா எல்லாம் வேதம் வாசிக்கிறார் பிரதர். பட எனக்கு தெரிய விடறே, ஓஹோ மற்றது என்ன நடக்குது? சகோதரர்களே, நம்பிக்கை அறிக்கை விட்டுவிடாது. சோ இப்பொழுது அறிக்கை பண்ண ஆயத்தமா? ரைட். தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே உட்பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இதுதான் அந்த அடுத்த அறிக்கை. அந்த சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டு சரீரம் சுத்தமாக கொள்ளப்பட்டிருக்கிறதா? இந்த சரீரத்துக்கு ஒரு அறிக்கை சொல்கிறேன், இதையும் எழுதிக்கொள். சொல்லு, என் சரீரம் பரிசுத்த ஆவியானவரே ஆலயமாயிருக்கிறது. என் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டும் சுத்திகரிக்கப்பட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டுமாய் இருக்கிறது. ஆகையினால் விசுவாசிக்கு என்மேல் எந்த ஒரு அதிகாரம் இனிமேல் இல்லை. எனக்குள் ஒரு இடமும் இல்லை.
சகோதரர்களே, இந்த அறிக்கைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது லெட் ரெடீம் த லார்ட் சே சோ. இஃப் காட் சே சே சோ, யூ பெட்டர் சே சோ. நோ சே சோ, நோ ரிடெம்ப்ஷன். சொல்லாவிட்டால் விடுதலை இல்லை.